அன்பர்களுக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வசை. ஜூன் மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடர் செய்தரங்கத்தில், இலங்கை தலைநகர் கொழும்பு அருகே ராணுவ முகாமில் சற்று நேரத்துக்கு முன்னதாக பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தொடர்பான செய்தி. இலங்கை தலைநகர் கொழும்பு அருகே ராணுவ முகாமில் ஏற்பட்ட செய்திக்கு பிறகு, கண்டி நகரில் பள்ளிவாசல் கோபுர நிர்மாணம் பணிகளுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தால் பணிகள் நிறுத்தப்பட்டது குறித்த செய்தி.
அதிகாரி ஒருவர் வந்து இந்த நிர்மாண பணியை தடை செய்வதாக எழுத்து மூலமான அறிவித்தலை தந்தார். நாம் இந்த இடத்தை விட்டு
சென்னை தீவுத்திடலில் தற்காலிக பாலம் சரிந்து விழுந்து பல பெண்கள் காயமடைந்த நிலையில் அது பற்றிய செய்தி குறு தொகுப்பு.
நடந்து போலாம், எல்லாரையும் நிக்க வச்சிருந்தாங்க
ஆகியவை கேட்கலாம்.
முதலில் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா, மரிய மைக்கேல்.
பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்பவர்களை முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் ஜான் மேஜர் கடுமையாக தாக்கியுள்ளார். அவர்கள் தவறான மற்றும் உண்மையில்லாத தகவல்களை தந்து கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவரின் கருத்துக்கு பதில் கருத்துக்களை கூறிய போரிஸ் ஜான்சன், பிரிட்டன் ஒவ்வொரு வாரமும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வழங்கும் 350 மில்லியன் பவுண்ட் தொகை எவ்வாறு செலவழிக்கப்படுகிறது என்பது குறித்து பிரிட்டனுக்கு எந்தவித கட்டுப்பாட்டு அதிகாரமும் இல்லை என்றும், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயே பிரிட்டன் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு பிரிட்டனின் பொருளாதாரம் பற்றிய தொலைநோக்கு பார்வை இல்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார்.
நிபந்தனையற்ற அடிப்படை வருமானத்தை அறிமுகம் செய்யும் திட்டம் தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பை வாக்காளர்கள் நிராகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டம் வேண்டாம் என்று 75% மேற்பட்டவர்கள் வாக்கெடுப்பின் ஆரம்ப நிலை தகவல்களை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஊடகங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. பயனுள்ளதாக இருப்பதே மனித தேவை. எனவே அனைவரும் வேலை செய்வர். மக்கள் அவர்களாகவே செயல்திறனோடு இருந்தால் மேலதிக செயல்திறன் மிக்கவர்களாக இருப்பர் என எண்ணுவதாக ஸ்டீவன் என்பவர் கருத்து தெரிவித்துள்ளார். சுவிஸ் நாட்டில் சட்ட ரீதியாக வாழ்வுரிமை பெற்ற வயது வந்தோர் அனைவருக்கும் மாத வருமானமாக 2500 அமெரிக்க டாலர்களை வழங்கிட இந்த அடிப்படை வருமான திட்டத்தின் ஆதரவாளர்கள் விரும்புகின்றனர். இது வறுமையை எதிர்த்து போராட உதவும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர்.
வளைகுடா நாடான பஹ்ரைனின் கடலோர காவல்படை அந்நாட்டிலிருந்து படகின் மூலம் தப்பியோட முயன்ற 8 நபர்களை கைது செய்துள்ளனர். அரசு செய்தி நிறுவனம் இந்த தப்பிக்கும் முயற்சிக்கான ஏற்பாடு ஈரானிலிருந்து செய்யப்பட்டது என தெரிவித்துள்ளது. அந்த 8 நபர்களும் குற்ற செயல் செய்துவிட்டு விசாரணைக்கு வராத நிலையில் நீண்டகால சிறை தண்டனை வழங்கப்பட்டவர்கள் என்று அது வர்ணித்துள்ளது. அந்நபர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பற்றி தெளிவாக தெரியவில்லை. அரசுக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்பாக சமீப ஆண்டுகளில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பலரில் அவர்களும் இருக்கலாம் என செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
வங்கதேசத்தின் வடமேற்கு பகுதியில் கிறிஸ்தவ கடைக்காரர் ஒருவர் வெட்டிக் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பினர் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளனர். சில மணி நேரங்களுக்கு முன்னர் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சந்தேகப்படுவோர் மூத்த போலீஸ் அதிகாரியின் மனைவியை தென்கிழக்கு நகரான சிட்டகாங்கில் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர் தனது மகனை பள்ளி பேருந்தில் ஏற்றிவிட வெளியே வந்தபோது பைக்கில் வந்த மூவர் கத்தியால் குத்திய பின்னர் துப்பாக்கியால் சுட்டனர். உடனே அவர் உயிரிழந்தார். இந்த பகுதியில் பல கண்காணிப்பு கேமராக்கள் இருப்பதால் அது பதிவுகளை வைத்து குற்றவாளிகளை அடையாளம் காணுவோம் என்று போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். சிறுபான்மையினர், மதசார்பற்ற எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் மீதான கொலைவரி தாக்குதல்கள் வங்கதேசத்தில் அதிகரித்து வருகின்றன.
2ஆம் உலகப் போர் சமயத்தில் யூத குடும்பங்களை காப்பாற்றிய பெண்மணி ஒருவர் ஸ்வீடன் நாட்டின் முதன்முறையாக புனிதராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.
செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். கொழும்புக்கு அப்பால் அமைந்துள்ள சாலாப பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் சற்று நேரத்துக்கு முன்னதாக பெருமளவிலான தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. அது பற்றி கொழும்பு செய்தியாளர் KS உதயகுமார்.
அவிசாவளை சாலாவ பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாம் ஒன்றில் சற்று முன்னர் தீ விபத்தொன்று ஏற்பட்டுள்ளதாக இராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துள்ள இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர, வெடிப்பொருட்கள் அடங்கிய களஞ்சியத்தில் ஏற்பட்ட வெடிப்பு காரணமாக இந்த தீ பரவியுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக இராணுவ முகாமில் சுற்றுப்புறத்தில் வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதேசத்துக்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்தார். இந்த தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக கொழும்பு அவிசாவலை பிரதான வீதி மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் சில பிரதேசங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதியில் அடிக்கடி வெடிப்பு சத்தங்கள் கேட்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சேதங்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் போலீசார் அறிவித்துள்ளனர். இதேவேளை ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துள்ள சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான அமைச்சர் சாகல ரத்நாயக்க தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தீயணைப்பு படையினர் தற்போது ராணுவ முகாமுக்கு அருகில் சென்றுள்ளதாகவும் அமைச்சர் சாகல ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். கண்டி நகரில் இஸ்லாமிய பள்ளிவாசல் கோபுர நிர்மாண பணிகளை நிறுத்தக் கோரி பௌத்த கடும்போக்காளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து பணிகளை நிறுத்த அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். அது குறித்த செய்திகளுடன் ஆர் உதயகுமார்.
கண்டி பெரிய பள்ளி என்ற மார்க்கஸ் பள்ளிவாசலில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் மினரா கோபுர கட்டிட பணிகளை தடை செய்யுங்கள், இந்த பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரியதோடு கோஷங்களை எழுப்பி இந்த சில பள்ளிவாயிலுக்கு முன்பாக அந்த கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இவர்கள் நடத்தியுள்ளனர். சில பௌத்த பிக்குகள், கண்டியில் உள்ள சில வர்த்தக பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 300 பேர் வரை இருந்தனர். ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்த போது இவர்களுக்கு தலைமை தாங்கிய ஒரு பௌத்த பிக்கு உடனடியாக எமக்கு அதிகாரமுள்ள அதிகாரி ஒருவர் வந்து இந்த நிர்மாண பணியை தடை செய்வதாக எழுத்து மூலமான அறிவித்தலை தந்தார். நாம் இந்த இடத்தை விட்டு விலை செல்ல தயாராக உள்ளோம் என தெரிவித்தார். இதனை கூறி சில நேரங்களில் சற்ப நேரங்களில் கண்டி மாநகர சபையின் ஆணையாளர் ஒரு பிரதிநிதி ஊடாக இந்த நிர்மாண பணிக்கு தடை உத்தரவு விதித்து கடிதம் ஒன்றினை அனுப்பியிருந்தார். இது அந்த பிரதிநிதியால் வாசித்து காட்டப்பட்ட பின்னர் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் தலிதா மாளிகை முன்பாக விசேட பூஜை வழிபாடை நடத்திவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது அது ஒரு பிரதான வீதி என்பதால் சுமார் 3-4 மணித்தாலங்கள் வரை அங்கு போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டிருந்தது.
இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இதனை எதிர்ப்பதற்கான காரணங்கள் ஏதாவது பற்றி அங்கு கூறினார்களா?
பள்ளிவாசல் புனரமைப்பு பணிகள் 1990 ஆரம்பிக்கப்பட்டது. இதன் போது இந்த மினரா நிர்மாண பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் சில பௌத்த கடும் போக்காளர்களால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அப்போதே ஜனாதிபதியாக இருந்த ஆர் பிரேம்தாசா அவர்கள் அப்பணியை தற்காலிகமாக இடைநிறுத்த கோரியிருந்தார். இதன் பின்னர் மீண்டும் இப்பணி சென்ற வாரம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனை அவர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் பள்ளிவாசல் மினரா கோபுரம் நிர்மாணிக்கப்பட்டால் அது கண்டிப்பாக சிறு தலதா மாளிகையின் உயரத்தை விட கூடுதலான உயரமாக இருக்கும் என அவர்கள் தலதாமாக விட கூடுதலான உயரத்தில் எந்த ஒரு நிர்மாண பணிகளும் இருக்கக்கூடாது என சுட்டிக்காட்டுகின்றனர். ஆனால் உயரம் அவ்வாறு இருக்காது என்றுதான் பலரும் தெரிவித்து வருகின்றனர். பள்ளி நிர்வாக சபையும் அப்படி உயரமானதாக அமையவில்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டி வந்துள்ளனர். பள்ளிவாசல் நிர்வாக சபை சகல அனுமதியுடனுமே இதனை ஆரம்பித்ததாக அவர்கள் தெரிவித்து வருகின்றனர்.
உதயகுமார், இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
திருகோணமலை மாவட்டம் கிராமம் ஒன்றில் காட்டு யானைகளால் கிராமவாசிகள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருப்பது குறித்த செய்திகளை தருகிறார் ரத்னலிங்கம்.
இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தின் ரொட்டவேவ கிராமத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தின் விளைவாக கிராமவாசிகள் பெரும் அச்சத்துடன் வாழ்வதாக தெரிவித்துள்ளனர். இரவு வேளைகளில் கிராமத்தில் நுழையும் காட்டு யானைகள் அங்குள்ள வீடுகளை சேதப்படுத்தியும் பயன்தரும் மரங்களான பலா, மா, தென்னை மரங்களை கூட பெருமளவில் சேதப்படுத்தி செல்வதாகவும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கிராமவாசி ஒருவர் கூறுகையில்,
பல முறையில் யானை வடிகளை கொண்டு வந்தாங்க, யானை வடிகள் போட்டும் யானைகள் செல்வதாக இல்லை, உயிர்களுக்கு கூட ஆபத்தாக இருக்கின்றது, சில வீடுகளை கூட உடைத்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் அரசாங்கமிடம் கேட்டுக்கொள்வது என்னென்றால், யானை வேலியாவது போட்டு வந்து இந்த யானை தொல்லைக்கு என்னமான செய்தி தருமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம்
எனவும் தெரிவித்துள்ளார்
ரத்னலிங்கம். வழங்கிய அந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. அடுத்து இந்திய கண்ணோட்டம். சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் இடிந்து விழுந்ததில் இன்று பல பெண்கள் காயமடைந்தார்கள். அதே நேரத்தில் பெரும் விபத்து தடுக்கப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளுடன் சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
சென்னை தீவுத்திடலில் அமைக்கப்பட்டிருந்த ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்ததில் கிட்டத்தட்ட 50 பெண்கள் காயமடைந்துள்ளனர். பெண்களுக்கான சிறப்பு மராத்தான் போட்டியில் பங்கேற்க நூற்றுக்கணக்கான பெண்கள் தீவுத்திடல் பகுதியில் இன்று காலை கூடியிருந்தனர். வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து போட்டி துவங்கும் பகுதிக்கு செல்ல அவர்கள் ஆற்றுப்பாலம் ஒன்றை கடந்துள்ளனர். அப்போது போட்டியில் பங்கேற்க வந்திருந்தவர்களிடம் பாதுகாப்பு சோதனை நடத்த முற்பட்ட போதே அந்த ஆற்றுப்பாலம் மீது நூற்றுக்கணக்கான பெண்கள் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரே சமயத்தில் ஏராளமான பெண்கள் இந்த பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்த சமயத்தில் பாலத்தின் நடுவே பிளவு ஏற்பட்டு அது சரிந்தது. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 50 பெண்கள் ஆற்றிற்குள் விழுந்துள்ளனர். ஆற்றில் நீர் அதிக அளவில் ஓடாத காரணத்தாலும் சேரும் சகதியுமாக இருந்த காரணத்தாலும் விழுந்தவர்களுக்கு மிகப்பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. ஆனால் அதே சமயம் சாக்கடை போன்ற துர்நாற்றத்துடன் கூடிய அந்த ஆற்றில் விழுந்ததால் சில பெண்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகின்றனர். அத்தோடு ஒரு சில பெண்கள் தங்களது கைபேசி மற்றும் நகை ஆபரணங்களை தொலைத்து விட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
என்னோட நேம் ஜெயச்சந்திரன். நான் இங்கே வந்து பார்க்கிங் வந்து சூப்பர்வைசராக இருக்கேன். வந்து ஆக்சுவலாக 5:30 வந்து பிக்கெட் நாட்டுக்காக வண்டி பார்க்கிங் பண்ண வரும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பஸ்ஸில் வரும்போது அந்த பாலத்து மேலே வந்து ஃபுல்லாக அப்படியே பிளாக் ஆகி நின்றுந்தாங்க. நிற்கும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 அவங்கள வந்து அம்பும்போது பாலம் வந்து அந்த லோடு தாங்க முடியாமல் உடஞ்சி 40-50 பேர்கிட்ட தண்ணியில் மூழ்கி காப்பாற்றிட்டாங்க.
இதற்கிடையே இந்த பாலத்தை அமைத்திருந்த ஒப்பந்தக்காரரான உதயகுமார் பிபிசி தமிழோசையிடம் பேசிய போது,
அது வந்து 70 நாட்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய தற்காலிக பாலம், சுற்றுலா பொருட்காட்சிக்காக டிசம்பர் மாதம் போடப்பட்ட பாலம், அது மார்ச் மாதம் பொருட்காட்சி முடிஞ்சுது. மார்ச் மாதம் முடிஞ்சவொடனே நாங்கள் வந்து அந்த பாலத்தையும் மற்ற எல்லா பொருட்களையும் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சிபிசிட்ட கேட்டிருந்தோம். இதுக்கு கோர்ட்டில் வழக்கு இருக்குது. வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்கோ கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ்கோ பிரகாரம் யாரும் எந்த பொருளும் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால வந்து அந்த பாலங்கள் எல்லாம் மூடப்பட்ட நிலையில் இருந்தது. சிங்களா தாங்க வந்து இடிஞ்சு விழுந்ததா நாங்களும் கேள்விப்பட்டோம். அங்கே போய் பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி அது வழியாக வந்து எல்லாரையும் நிற்க வச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அதில் வந்து நடந்து போகலாம். எல்லாரையும் நிற்க வச்சதுனால அந்த பாலமும் போட்டு 6 மாதம் காலம் ஆனதுனால அது வலுவிலிருந்து இருந்ததுனால கீழே விழுந்துட்டாங்க சார்
என்றார் பாலத்தை அமைத்திருந்த ஒப்பந்தக்காரரான உதயகுமார். சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் முறைகேடுகள் காரணமாகவே இது போன்ற அசம்பாவிதங்கள் தொடர்வதாக சென்னையை சேர்ந்த சமூக ஆர்வலரான நாராயணன் குறிப்பிடுகிறார்.
இந்தியா போன்ற நாடுகளில் குறிப்பாக இந்த தமிழகம் போன்ற இதில் வந்து அக்கௌண்டபிலிட்டி என்பதே இல்லை. யாருமே பொறுப்பேற்பதில்லை. அதனால் யாருடைய தலையும் உருவதில்லை, யாருடைய பதவியும் போவதில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னையில் மௌலிவாக்கம் என்ற ஒரு பகுதியில் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வந்து இடிந்து விழுந்து மிக பலர் வந்து இறந்து போனாங்க. கட்டடத்தில் தொழிலாளர்கள் எல்லாம் வந்து புதையுண்டு போனார்கள். அதற்கு காரணமான எந்த ஒரு அதிகாரிகளும் இன்றைக்கு வரை அவர்கள் மேலே நடவடிக்கை பாயவில்லை. இதற்கான நீதிமன்ற வழக்கும் நடந்து கொண்டும் இருந்தும் யாருமே வந்து கைது செய்யப்படவில்லை, யாருடைய பதவியும் பறிக்கப்படவில்லை.
தவிர தீவுத்திடலில் உள்ள அந்த சர்ச்சைக்குரிய பாலங்களை தான் தற்போது நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சிக்கும் பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இன்று ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு வாகன நிறுத்தத்திலிருந்து புத்தக கண்காட்சி நடைபெறும் பகுதியில் உள்ள வாயிலுக்கு சிறப்பு வாகன போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த விபத்து நடைபெற்ற பகுதிக்கு இன்று காலையில் சென்ற தமிழக காவல்துறையினர் விபத்து நடைபெற்ற பாலம் மற்றும் அதன் அருகில் உள்ள மற்றொரு பாலம் ஆகியவற்றை உடனடியாக மூடியதுடன் அப்பகுதிக்கு காவல் பாதுகாப்பையும் வழங்கியுள்ளனர். இதே விவகாரம் குறித்து பிபிசி தமிழோசையிடம் பேசிய திருவல்லிக்கேணி பகுதியின் காவல்துறை துணை ஆணையர் பெருமாள், இந்த சம்பவம் தொடர்பாக புகார் எதுவும் பெறப்படாத காரணத்தால் வழக்கு எதுவும் பதியப்படவில்லை என்றார். சுற்றுலா மற்றும் தீயணைப்பு துறையினரின் கருத்துக்களை பெற முயன்றும் உடனடியாக கிடைக்கப்பெறவில்லை.
ஜெயக்குமார் வழங்கிய அந்த செய்தியுடன் செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன்னதாக தலைப்புச் செய்திகள்.
முதலில் தற்போது வந்துள்ள புதிய செய்தி. பிரிட்டன் டென்னிஸ் வீரர் ஆண்டி மோரே டென்னிஸ் விளையாட்டின் உலக அளவில் முதல் நிலையில் இருக்கும் நோவாக் டியோகோவிச்சை பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் எதிர்கொள்கிறார். 1937 பிறகு ரோலண்ட் கோரஸ் இறுதிப் போட்டியில் விளையாடும் முதல் பிரிட்டன் வீரர் என்ற பெருமையை ஆண்டி மோரே பெறுகிறார். பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலக வேண்டும் என்று பிரச்சாரம் செய்பவர்கள் முன்னாள் பிரிட்டிஷ் வீரர் பிரிட்டிஷ் பிரதமர் ஜான் மேஜர் கடுமையாக தாக்கியுள்ளார். நிபந்தனையற்ற அடிப்படை வருமானத்தை அறிமுகம் செய்யும் திட்டம் தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பை வாக்காளர்கள் நிராகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. வளைகுடா நாடான பஹ்ரைனின் கடலோர காவற்படை அந்நாட்டிலிருந்து படகின் மூலம் தப்பியோட முயன்ற 8 நபர்களை கைது செய்துள்ளது. 2ம் உலகப் போர் சமயத்தில் யூத குடும்பங்களை காப்பாற்றிய பெண்மணி ஒருவர் ஸ்வீடன் நாட்டின் முதல் முறையாக புனிதராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். நேர்களே, எமது நிகழ்ச்சி பற்றிய தங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வரவேற்கிறோம். அவை சனிக்கிழமை தோறும் நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.